வணக்கம், நான் உங்க சாய்பிரியா. ஆரோவில் ரேடியோல இப்ப நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம கேட்க போறது நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் 7வது கதை, அனித்ராக்களை பலி கொள்ளாமல் இருப்பாயாக. வாங்க கேட்கலாம். பத்தொன்பது வயது கல்லூரி மாணவி அனித்ரா தற்கொலை. கல்லூரியில் சக மாணவரோடு பேசியதை கண்காணிப்பு கேமராவில் பார்த்து விசாரணை செய்தது கல்லூரி நிர்வாகம். விடுதி அறையிலிருந்து அழைத்து சென்று 2 மணி நேரம் சேர்மன் மற்றும் உதவியாளர் இருவரும் விசாரித்ததாக தெரிகிறது. அவமானம் தாங்காமல் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி இந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இது செய்தி. அனித்ரா, ஏன் தற்கொலை செய்து கொண்டாய்? தற்கொலைக்கு முன் என்ன நினைத்தாய்? விசாரணை என்ற பெயரில் நேர்ந்த அவமானத்தை நினைத்து பார்த்து அழுதாயோ? நீ பிறந்தபோது அத்தனை நேரம் தான் பட்ட வலிகளை மறந்து உன் முகம் பார்த்து உன் அம்மா சிரித்திருப்பாளே, அந்த சிரிப்பை நினைவின் அடுக்கிலிருந்து எடுத்து பார்த்தாயோ? உன் பாதத்தை பூமியில் படவிடாமல் தன் தோளில் தூக்கி சுமந்திருப்பாரே உன் அப்பா. அந்த தோளிலிருந்து தொங்கும் கொலுசு அணிந்த உன் பிஞ்சு பாதம் அவர் நெஞ்சில் மோதிய மென் அசைவை நினைத்தாயோ? உன் அண்ணனோடு ஓடி விளையாடிய இளமை கால இனிமைகளை அசை போட்டாயோ? இத்தனைக்கு பிறகும் கூட உனக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழிவாங்க தற்கொலை என்ற ஆயுதம்தான் சரி என்று எப்படி முடிவு செய்தாய்? சென்னைக்கு அருகே உள்ள ஒரு கல்லூரியில் தற்கொலை செய்து கொண்ட முகம் தெரியாத அனித்ராவுக்காக என் நெஞ்சில் இப்படி அடுக்கடுக்காக கேள்விகள். சம்பந்தப்பட்ட கல்லூரியின் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விசாரணையில் என்ன வெளிவரும்? நமக்கு தெரியாது. ஆனால் இது போன்ற பல விதிமுறைகள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் பல தனியார் கல்லூரிகளில் உண்டு என்பது என்னவோ நிஜம். ஆணோடு பெண் பேசுகிறாளா என்று கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களாம். பஸ்களில் தனித்தனி பகுதிகளாம். நோட்ஸ் பரிமாறினால் டெஸ்ட் என்னைக்கு போன்ற உபத்திரவம் இல்லாத கேள்விகள் கேட்டால் கூட குற்றமாம் அபராதமாம். ஆம்பளை பையனோடு சேர்ந்து விளையாடினா காதறிந்து போகும் என்ற போன தலைமுறை பயமுறுத்தல்களின் நீட்சியே இன்றைய கல்லூரிகளில் இருக்கும் இது போன்ற கெடுபிடிகள். ரொம்ப சென்சிட்டிவான வளர்ப்பருவத்தில் இருக்கும் பெண்களை அல்லது ஆண்களை எப்படி நடத்துவது என்ற அடிப்படை தெரியாதவர்களின் கைகளில் கல்வி நிறுவனங்கள் போயிருக்கும் அவலத்தின் பலன் இது. இந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் கல்லூரிக்குள் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதில் இருக்கும் ஆர்வத்தை கேட்பானேன்? கல்லூரிகள் நடத்துகிறவர்களுக்கும் சங்கடங்கள் உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை. நேற்றைய மாணவர்கள் போல் இன்றைய மாணவர்கள் இல்லை என்கிறார்கள் எல்லா கல்லூரி நிர்வாகிகளும் ஒரே குரலில். தன் காம விரல்களால் சதா இளைஞர்களை சீண்டிக்கொண்டே இருக்கும் மீடியாக்களின் வலைகளில் விழுந்திருக்கும் வெறும் பூச்சிகள்தான் இன்றைய மாணவர்கள் என்பது இவர்களின் கணிப்பு. இதையும் தள்ளிவிடுவதற்கில்லை. கல்லூரிக்குள் ட்ரெஸ் கோட் வேண்டும், செல்போன் கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் நியாயமானவைதான். ஆனால் சிறை கைதிகளுக்கு கூட இல்லாத கண்காணிப்பு கேமராக்கள், பேசக்கூடாது என்ற கட்டுத்திட்டங்கள், இவை மனித உரிமை மீறல் இல்லையா? காதலை தாண்டி ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு சாத்தியமா இல்லையா என்பது பல ஆண்டு பழமை நிறைந்த கேள்வி. அது காதல் என்கிற திசைக்கு சடுதியில் மாறிவிடும், ஆபத்து அதில் நிறைந்திருக்கிறது என்பது போன்ற எண்ணங்கள்தான் அத்தகைய நட்பை எதிர்க்க செய்கிறதா? காதலில்லாத நட்பு சாத்தியம் என்று இளைஞர்களும் சாத்தியமே இல்லை என்று இளமை தாண்டியவர்களும் பிடிவாதமாக நினைப்பது எந்த விதம்? உறவுகளின் தூய்மை பற்றி இளமைக்கு இருக்கும் நம்பிக்கை வயதாக வயதாக வற்றிவிடும் சோகம்தான் வாழ்வின் பயணமா? தாவணியின் தலைப்பை விளையாட்டாக முறுக்கும் போதும், கோயிலுக்கு போக கூடுதல் ஒப்பனை செய்யும் போதும், தனியே அமர்ந்து பாடங்களை படிக்கும் போதும் அவனை நினைத்தே அவ்வளவும் செய்வதாக அடித்துவிட்ட தந்தையே, நீ அடித்த பிறகுதானப்பா அவனை நினைத்தேன். ஒரு கிராமத்து மாணவி எழுதிய கவிதை இது. பல வருடங்களுக்கு முன் 5 பெண்களும் 50 ஆண்களுமாக இருந்த என் பொறியியல் கல்லூரியின் வகுப்பறையை இப்போது நினைக்கிறேன். பெண்கள் எல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூலிலிருந்தும் ஆண்கள் பாய்ஸ் ஸ்கூலிலிருந்தும் வந்தவர்கள். ஆரம்பத்தில் தயக்கம், அவ்வப்போது ஆர்வம், பேச வேண்டும் என ஒரு குறுகுறுப்பு, தன்னை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு முனைப்பு. ஆனால் எங்கள் கல்லூரியில் கேமராவோ பேசக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளோ கிடையாது. எங்களிடையே இருந்த மனத்தடைகளும் பூச்சிகளும் முதல் செமஸ்டரில் இயல்பாக விலகியதும் நட்பு பூக்கள் எங்கும் மலர்ந்தன. ஜெயகாந்தன் சொன்னது போல், பாய் ஃப்ரெண்ட் என்பது ஆண் நண்பன் என்பதை விட நண்பனாக இருக்கும் ஆண் என்று உணர்ந்த காலங்கள் அவை. அந்த காலங்களில் எங்கள் வகுப்பறையே சிரிப்பொலிகளால் நிறைந்திருக்கும். எங்களின் கனவுகள் அந்த இடத்திலிருந்துதான் கிளம்பின. தாயின் கருப்பை போல் பத்திரமானது கல்லூரி வகுப்பறைகள். வெளியே வந்த பின்தான் தடைகள், அடிகள், துரோகங்கள், போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாத மனச்சோர்வுகள். கல்லூரி அறைகள் நமக்கு தரும் கதகதப்புக்கு காரணமே அங்கே கிடைக்கும் நட்புதான். அந்த நட்புக்கு ஏது பால் வேறுபாடு? அண்மையில் எங்கள் வகுப்பின் அத்தனை மாணவர்களும் குடும்பங்களுடன் எங்களின் வளர்ந்த குழந்தைகளோடும் சந்தித்தோம். எங்களின் வயதுகளை உதிர்த்து திரும்பவும் கல்லூரி நாட்களில் சிரித்தது போலவே எங்களால் சிரிக்க முடிந்ததற்கு கல்லூரி கால நட்பின் வலிமை மட்டுமே காரணம். பெண்ணை சரிகை தாளில் சுற்றிய இனிப்பு பண்டம் போல் தனியே பத்திரப்படுத்தினால் இது என்ன என்ற ஆர்வக் கோளாறே ஆணிடத்தில் அதிகரிக்கும். அப்படி இல்லாமல் ஆணுக்கு பெண் ஒரு தோழியாக இருந்தால் மட்டுமே அவனுக்கு பெண் பற்றிய சரியான அறிமுகம் கிடைக்கும். அவளின் வழிகள் பற்றியும் வாழ்க்கை பற்றியும் தெளிவு பிறக்கும். இது உடல் மட்டுமல்ல, என் போன்ற உயிரும் தான் எனும் எண்ணம் அரும்பலாம். அதன் பிறகு தனியே ஒரு பெண்ணை பார்த்தால் விசிலடிக்கும் அசட்டுத்தனங்கள் அரங்கேறாது போகலாம். பஸ்ஸில் உரசும் அவலங்கள் மறையக்கூடும். ஸ்கூட்டியில் முன்னால் போகும் பெண்ணுக்கு மிக பக்கத்தில் பைக்கை செலுத்தி பயங்கரமாக ஹார்ன் அடிக்கும் கயமைகள் குறையலாம். நட்பு நட்பு என்று உருகுவதுதான் காதலில் முடியும் என்கிறீர்களா? நட்பு பெருக பெருகதான் காதலும் உருப்படும். பார்க்கிற முதல் ஆணிடம் அல்லது முதல் பெண்ணிடம் ஒரு 10 குழந்தை காதல் கொண்டுவிடும் அபத்தங்களை நட்பின் தூய கரம் ஒருவேளை அழித்துவிடக்கூடும். அந்த நட்பு சாத்தியமென்று நம்பி அர்த்தமில்லாத கட்டுப்பாடுகளை நீக்குவது ஒன்றே அறிவுடைய ஒரு சமூகத்தின் செயல். அந்த சமூகத்தில்தான் அனித்ராக்கள் தற்கொலை செய்து கொள்ளாமல் பட்டாம்பூச்சிகளாக சிறகடித்து பறந்து கொண்டிருப்பார்கள். அனித்ராவுக்கு நடந்த சம்பவத்தில் யாரும் கவனிக்காத விஷயம் ஒன்று உண்டு. சம்பந்தப்பட்ட மாணவனுக்கு விசாரணை ஏதும் இல்லை என்பதுதான் அது. காலம் காலமாக ஒழுக்க மீறல் எல்லாவற்றிலும் தண்டனைக்கு உரியவளாக பெண்ணே நிறுத்தப்படுகிறாள். இது போலதான் உறவுக்காரர்கள் வீட்டில் அதிகம் பேசியதற்காக வாயாடி என்று அழைக்கப்பட்ட பக்கத்து வீட்டு குழந்தை என்னிடம் ஓடி வந்து ஒரு நாள் கேட்டாள், ஆன்டி வாயாடினா என்ன? அதிகமா பேசுற கேர்ள். அப்போ அதிகமா பேசுற பாய்க்கு என்ன பேர்? என்னிடம் பதில் இல்லை, தமிழிடமும் இல்லை. தமிழ் என்ன செய்யும்? சொற்களை உருவாக்குவது மொழி இல்லையே, மனிதர்கள்தானே. எந்த மொழியானாலும் பல சொற்களில் வீசுவது காலம் காலமான ஆண்களின் ஆதிக்க வெறியின் முடைநாற்றம். வாயாடன் என்ற சொல் ஏனில்லை? மலடன் ஏனில்லை? வாழாவெட்டி என்ற சொல்லுக்கான ஆண்பால் என்ன? விடையில்லாத கேள்விகள். பெண்ணை தெய்வமாக்கும் தொன்மைகள் நம்மிடையே உண்டு. நதிகளுக்கெல்லாம் பெண்ணின் பெயர் என்பது வழக்கம். ஆனால் நம் நாட்டில் இழிவுபடுத்தப்படாத நதியே இல்லை என்பதுதான் யதார்த்தம். இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரியா.
மாற்றம் தானே மனிதரோட வாழ்க்கைய.
கிழக்கே பார்த்தேன் விடியல இருந்தாய் அன்பு தோழி, என் ஜன்னலின் ஓரம் தென்றலை வந்தாய் அன்பு தோழி, தனிமையில் இருந்தால் நினைவாய் இருப்பாய் அன்பு தோழி, நான் இறந்தோ பிறந்தோ புதிதாயே உன்னர் தோழி, தோழி உந்தன் வருகையால் நெஞ்ச தூய்மையானதடி, நல்ல தோழி நல்ல நூலகம் முன்னால் புரிந்ததடி, கிழக்கே பார்த்தேன் விடியல இருந்தாய் அன்பு தோழி, என் ஜன்னல் போரம் தென்றலை வந்தாய் அன்பு தோழி. மழையோ புந்தன் புன்னகை மனசெல்லாம் நல்ல நனையுது, பனியோ புந்தன் பார்வைகள் என் கண்ணிமை மயிர்களில் தூங்குது, வேருக்குள் விழுந்த நீத்துளி பூவுக்கும் புத்துயிர் கொடுக்குதே, உனக்குள் ஏற்படும் உற்சவம் என்னையும் குதூகலம் படுத்துதே, தோழி ஒருத்தி வாழ்க்கை அதை உன்னால் உணர்ந்தேன் தோழி, பழுத்தவன் கேட்டால் கூட உன்னை கொடுத்திட மாட்டேன் தோழி.
Well my friend, I have something to say, I want you to listen, listen to me, this is what I have to say, here it goes.
நாகம் என்று சொல்கிறேன் மரக்கன்று ஒன்றை தருகிறாய், பசுக்கிது என்று சொல்கிறேன் நெல்மணி ஒன்றை தருகிறாய், உந்தன் கைவிரல் பிடிக்கையில் புதிதாய் நம்பிக்கை பிறக்குது, உந்தன் கூட நடக்கையில் ஒன்பதாம் திசையும் திறக்குது, என் பயணத்தில் எல்லாம் நீ கை காட்டி மரமாய் முளைத்தாய்.
அந்த பாம்பே கம்பெனி ஆடுக்கு போர்த்து ஷூட்டிங்காக எல்லா பிளானும் பண்ணிட்டேன்.
ஓகே.
கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.